நியூசிலாந்து கலையளி கவட்டத்தின் சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
இருக்கும் மடா கிழக்கு முகம் எழுத்து விட்டால் இருளுக்கு முடிவுண்டு, எங்களுக்கு விடிவுண்டு. கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டதை எல்லாம் நம்பாதே, காக்கை குயிலாயாகாதே தோழா. தாடிகள் எல்லாம் தாகுரா, மீசைகள் எல்லாம் பாரதியா, வேஷத்தில் ஏமாறாதே தோழா. நம் மணியில் கனம் இல்லையே,
பயம் இல்லையே,
மனம் தானில் கரை இல்லையே, நினைத்தது முடியும் வரே.
சங்கநாதம் நிகழ்ச்சியை கேட்க காத்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது வணக்கம். திருவள்ளுவர் நமக்கு தந்த பொக்கிஷம் திருக்குறளில் இருந்து ஒரு குறளை அறிவோம். அளிப்பது திரு மர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள்.
இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தின் 9வது குறள், 39வது குறள். அறத்தான் வருவதே இன்பம், மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம், மற்றும் எல்லா புறத்த புகழும் இல. பாவ வழிகளில் பணம் சேர்கிறது, ஊழல் புரிபவன் உயரப் பறக்கின்றான். எனவே பிற குறுக்கு வழிகளே இன்பம் தருமென உலகம் எண்ணி நடக்கிறது. அது பலூனை மென்மேலும் ஊதிய கதைதான். வன்முறைகளால் வருவன வன்முறைக்கே இலக்காகும். உண்மையான நிலைத்த இன்பம் அறத்தால் வருவதேயாகும். பிற யாவும் இன்பத்திற்கு புறம்பானவை, இன்பப் போலிகள், இறுதியில் துன்பம் தருவன. எண்ணத்தில் புற்றுநோய். தனி ஒருவனின் எண்ணம் தவறு என்றால் திருத்துவது எளிது. சமுதாயத்தின் எண்ணமே பழுதுபட்டால் வாழ்க்கை சீரழியும். இன்றைய சமுதாயத்தின் பொது எண்ணத்தில் ரெண்டு வகை புற்றுநோய்கள் பற்றி பரவி வருகின்றன. ஒன்று அறநெறியை மதிக்காமை, ஒன்று ஒழுக்கத்தை காக்காத தன்மை. சிலர் அவற்றை நியாயப்படுத்தவும் முயல்கின்றனர். ஒருவன் எப்படி பணம் சேர்த்தான் என்று எண்ணாமல் பணக்காரன் என்பதாலேயே மதிப்பு கொடுக்கிறார்கள். தனிப்பட்டவரும் நிறுவனங்களும் அறம் தவறி பணம் சேர்க்கின்றன. புலனின்பத்தை விரும்புவதிலும் அனுபவிப்பதிலும் வரன்முறை, ஒழுக்கம், சுயகட்டுப்பாடு, அடக்கம் இவற்றை மீறுபவர்கள் பெருகிவிட்டார்கள். இவ்வகையில் இளைஞர்களை பெரியவர்கள் கண்டிக்க அஞ்சுகின்றனர். இவற்றுக்கு என்ன காரணம்? சமுதாயத்தின் பொது எண்ணம் அறநெறியை, அதன் அவசியத்தை மதிக்கவில்லை. தவறு செய்வோனை சமார்த்தியசாலி என்று பாராட்டும் பாங்கு வந்துவிட்டது. இதன் விளைவு யாரும் யாரையும் நம்ப முடியாது. கசப்பு உணர்ச்சி, வெறுப்பு, பகை, போட்டி ஆகியவை பெருகும். கொலை எண்ணமும் பழிவாங்கும் உணர்ச்சியும் கலகமும் ஒத்துழையாமையும் அதிகரிக்கும். நாட்டின் வாழ்க்கை நிலைகுத்தி நின்றுவிடும். ஆகவே அறநெறியால் தான் செல்வமும் இன்பமும் தேட வேண்டும். அதுவே சமுதாயத்திற்கு பாதுகாப்பு. மற்றவை பொய்யின்பங்கள், புகழில்லாதவை என்ற எண்ணம் பரவ வேண்டும். இன்றைய சிந்திக்கும் வேளையில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தின் 9வது குறள், 39வது குறள். அறத்தான் வருவதே இன்பம், மற்ற எல்லாம் புறத்தே புகழும் இல.
அடுத்து நற்சிந்தனையை கொண்டு வருபவர் திரு ராதாகிருஷ்ணன் சர்மா அவர்கள்.
இனிய காலை வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு அழகிய காலை வேளையில் உங்களை வானொலி நிகழ்ச்சிகளினூடே சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்மையில் நண்பர் ஒருவரின் எழுத்துக்களில் ஒரு கதையை படிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது. நல்ல கருத்துக்கள் பலவற்றை மறைபொருளாக கூறுகின்ற அந்த கதையை முதலில் உங்களுக்கும் எடுத்து சொல்லி முடிவிலே கதையிலே வருகின்ற நல்ல விடயங்களை பார்க்கலாம். ஒரு பணக்காரனுக்கு மிகவும் அழகான மகள் ஒருத்தி இருந்தாள். வளர்ந்தவுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து ஊரில் உள்ள தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைப்பதாகவும், அதில் வெற்றி பெறும் இளைஞனுக்கு தன் மகளை மணமுடித்து வைப்பதாகவும் அந்த பணக்காரன் அறிவித்தான். போட்டி நாளன்று ஊரில் உள்ள வலுவான, திறமையான, புத்திசாலியான இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். அவர்களில் சிலர் கைகளில் பேப்பரும் பேனாவுடனும், சிலர் கத்தியுடனும், சிலர் வீச்சரிவாளுடனும், சிலர் துப்பாக்கியுடனும் வந்திருந்தார்கள். அவர்களை தன் மிகப்பெரிய நீச்சல் குளத்திற்கு பணக்காரன் அழைத்து சென்றான். இந்த நீச்சல் குளத்தில் இந்த முனையிலிருந்து எதிர்முனைக்கு முதலில் யாரால் நீந்தி கடக்க முடிகிறதோ அவனுக்கு என் மகளை திருமணம் செய்து தருவேன் என்று அவன் சொல்லி முடித்த அடுத்த வினாடியே கடகடவென அனைவரும் நீச்சலுக்கு தயாராக வேகமாக உடைகளை மாற்ற ஆரம்பித்த பொழுது, அது மட்டுமல்ல, கூடவே ஒரு 15 மில்லியன் டாலர்கள் பணமும் ஒரு தனி பங்களாவும் கூட தருவேன். அதனை வைத்துக்கொண்டு என் மகளோடு நீங்கள் நல்வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். என் மருமகனை நான் நீச்சல் குளத்தின் மறுகரையில் சந்திக்கிறேன் என்றவாறு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். அவ்வாறு அவன் சொல்லி முடித்தவுடன் மொத்த இளைஞர்களும் இன்னமும் வேகமாக தண்ணீரில் இறங்க முற்பட்ட பொழுது அந்த பணக்காரனுடைய ஹெலிகாப்டர் அந்த நீச்சல் குளத்திற்கு நேர் மேலே பறந்து வந்து டஜன் கணக்கில் முதலைகளை அந்த குளத்தில் இறக்கிவிட்டு சென்றது. அவ்வளவுதான், அத்தனை பேரும் மரண பயத்தில் உடனே பின்வாங்கி ஏமாற்றத்துடன் மீண்டும் தங்கள் உடைகளை மாட்டிக்கொள்ள ஆரம்பித்தனர். இதென்ன பைத்தியக்காரத்தனம்! நிச்சயமாக யாராலும் ஜெயிக்க முடியாது. பார்க்கலாம் இதில் எவன் வெற்றி பெறுகிறான் என்று பேச ஆரம்பித்தனர். அப்பொழுது திடீரென ஒருவன் குளத்திலே குதிக்கும் சத்தம் கேட்டது. அத்தனை பேரும் மூச்சு கூட விட மறந்து அதிசயத்தோடு அவனையே கண்ணிமைக்காமல் கவனிக்க ஆரம்பித்தனர். அந்த இளைஞன் மிகவும் லாவகமாக அத்தனை முதலைகளிடமிருந்தும் விலகி விலகி வேகமாய் நீந்தி அடுத்த கரையில் ஏறி விடவிடத்து போய் நின்றான். பணக்காரரான் தன் கண்களை நம்ப முடியவில்லை. மிகவும் பிரமாதம், நான் தருவதாக சொன்ன அத்தனை விடயங்களுக்கும் மேலாக உனக்கு இன்னும் என்ன வேண்டுமோ கேள், எதுவாக இருந்தாலும் கொடுக்கிறேன் என்று இளைஞனிடம் கூறினான். அந்த இளைஞன் இன்னமன் நடுக்கத்திலிருந்து மீளவில்லை. வாய் தந்தி அடித்தது. கண்களில் மிரட்சியுடன் ஒருவித வெறித்தனத்துடனும், அதெல்லாம் இருக்கட்டும், என்னை இந்த குளத்தில் தள்ளிவிட்டவனை மட்டும் யாரென்று எனக்கு காட்டுங்கள் என்றான். ஆம் நேயர்களே, கதையை கேட்டு நகைத்துவிட்டு நின்று விடாதீர்கள். அதனுள்ளே புதைந்திருந்த சிந்தனைகளையும் அசை போடுங்கள். அதாவது, முதலைகள் உள்ள நீரில் தள்ளிவிடப்படும் வரை அவன் திறமை அவனுக்கே தெரியவில்லை. அடுத்தது, அவனை முதலைகளுக்கு காவு கொடுத்த நினைத்தவர்கள் உண்மையில் அவனுள் இருந்த திறமையை வெளிக்கொணர்ந்து அவனது நல்ல எதிர்காலத்துக்கு வித்திட்டவர்கள். அடுத்ததாக, சில நேரங்களில் மிகவும் மோசமான தருணங்களை கடக்கும் பொழுது சில பேருடைய நிஜத்திறமை வெளிப்படும். அதைவிட சில பேருக்கு இம்மாதிரியான அசாத்தியம் பிரச்சனைகளில் வலுக்கட்டாயமாக தள்ளப்படும் பொழுது மட்டுமே அவர்களால் வாழ்வின் உயர் இலக்கை அடைய முடிகிறது. என்ன நேயர்களே, நகைச்சுவையுடன் கூடிய சிந்தனைகளை இந்த கதை உங்களுக்கு தந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம்.
இன்று அரும்புகளில் பங்கெடுப்பவர் சுபிச்சா சுதாகரன். தலைப்பு எண்ணங்கள்.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். எண்ணங்கள் மனிதர்களின் மனோபாவம் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டும். மேன்மையான எண்ணங்கள் இல்லாதவர்கள் எந்த நாட்டை சுத்தி வந்தாலும் எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் அவர்களுடைய உள்ளம் ஓட்டை பாத்திரமாகத்தான் இருக்கும். நல்ல உரமான எண்ணங்கள் விளைந்தால்தான் அரிய செயல்கள் கிடைக்கும். எந்த சாதனைக்கும் ஆணிவேர் உயர்ந்த எண்ணங்கள் தான். எனவே நாமும் நல்ல எண்ணங்களை மனதில் விதைப்போம் ஆக. நன்றி.
மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.
பாடங்களை நமக்கு வழங்குபவர் பவித்ரா அசோக் குமார் அவர்கள்.
வணக்கம். கொரோனா லாக்டவுன் என்று அறிவித்து முதல் 3 நாட்களும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. வேலைக்கு செல்ல முடியவில்லை, வெளியே செல்ல முடியவில்லை, பிள்ளைகள் பாடசாலை செல்ல முடியவில்லை. ஆனால் அடுத்தடுத்து நாட்கள் மாற்றங்கள் மாறத் துவங்கியது. காலை எழுந்து குழந்தைகளுக்கு காலை உணவு என்ன செய்வது, மதிய உணவு என்ன செய்வது என்னும் சிந்தனை உருவாகியது. கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று மனதில் ஒரு புத்துணர்வு. அது மட்டுமா, நேரம் கிடைக்கும் வேளையில் கவிதை கட்டுரை எழுதத் தெரிந்தவர்கள் தங்களின் எழுத்தை எழுத ஆரம்பித்தனர். நான் என்னை பொறுத்தவரை பல வீடுகளிலிருந்து பல அறிந்து கொண்டேன். ஓவியம், கவிதை, கட்டுரை, கைவேலைப்பாடு என்று பலர் தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். ஓடும் நீர் போல மனிதனின் வாழ்க்கை. காலை எழுந்து வேலை வீடு என்று இயந்திரம் போல வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த லாக்டவுனின் மூலமாக தங்களது குடும்பத்தோடு குழந்தைகளோடு ஒன்றாக கலந்து பொழுதை கழித்தனர். ஐயோ, இன்று குழந்தையின் பிறந்த நாள், என் மனைவியின் பிறந்த நாள், கணவனின் பிறந்த நாள், என்னால் விடுமுறை எடுக்க முடியவில்லையே என்று பலர் கவலைப்பட்ட போது, இந்த லாக்டவுனின் எத்தனை பேர் தங்களது பிள்ளைகளின் மற்றும் மனைவியின் கணவனின் பிறந்த நாளை வீட்டில் இருந்து சந்தோஷமாக கழித்திருப்பீர்கள். சில வீடுகளில் கணவன் மனைவி சந்திப்பதே இல்லை, கடினமாக இருக்கும். கணவன் வேலை விட்டு வரும்போது மனைவி வேலைக்கு செல்வது, மனைவி வேலை விட்டு வரும்போது கணவன் வேலைக்கு செல்வது, இவ்வாறு இருந்த குடும்பம் இந்த 3 மாதமும் இருவரும் சந்தோஷமாக பொழுதை கழித்திருப்பர். குழந்தைகளை சைல்ட் கேர் அனுப்பிவிட்டு வேலைக்கு செல்லும் தாய்மார் தங்களது குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழித்திருப்பர். பாடசாலை செல்லும் பிள்ளைகள் தங்களது தாய் தந்தையரின் அன்பையும் அரவணைப்பையும் பெற்றிருப்பார்கள். இது ஏதோ கடவுள் கொடுத்த வரம் என்று நான் எண்ணுகிறேன். இந்த நாட்கள் மீண்டும் வருமோ இல்லையோ? கிடைத்த பொழுதோ நன்றாக எல்லா கடமைகளையும் நான் செய்தேன், நீங்களும் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.
தேடல். பிரபல ஊடகவியலாளரும் சமூக சேவையாளரும் சமாதான நிறுவனமாகிய செந்திரத்தம் செல்வர் திரு தில்லியர் வர்ணகுலசிங்கம் அவர்களின் ஆக்கத்தை உங்களுக்கு தருகின்றார் திருமதி ஞானகி பாஸ்கரன் அவர்கள். வணக்கம்.
வணக்கம். இன்று நாட்டுப்புற வைத்தியம் பற்றி பார்ப்போம். நாட்டுப்புற வைத்தியம் ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் ஒரு காலம் பிரபல்யமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதன் மகிமை குறைந்து விட்டது. இதற்கு காரணம் தற்காலத்தில் பிரசித்தி பெற்ற நவீன மருத்துவமாகும். ஒவ்வொரு மனித சமுதாயமும் தனக்கென ஒரு மருத்துவ முறையை கையாளுகிறது. இதற்கு காரணம் எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியான மூலிகைகள் கிடைப்பதில்லை. அரேபியா, சீனா, மலேசியா, எகிப்து போன்ற நாடுகளில் நோய்களை குணப்படுத்துவதற்கு உபயோகித்த மூலிகைகளை ஆய்வாளர்கள் அறிவியல் முறையில் சோதனை செய்கிறார்கள். நாட்டுப்புற மருத்துவத்துக்கு வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம், கைமுறை வைத்தியம், பாட்டி வைத்தியம், கைமருந்து வைத்தியம் என பல பெயர்கள் உள்ளன. மனிதனுக்கு நோய் வந்தே ஆகும். சில நோய்கள் சில நாட்களில் மறைந்துவிடும், சில நோய்கள் மாற்ற முடியாதன, ஆனால் கட்டுப்படுத்த முடியும். இதனால்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றார்கள். இயற்கை மருத்துவம் ஆதி மனிதன் காலம் தொட்டு இன்று வரையும் உள்ளது. இதற்கு சான்றாக நாட்டுப்புற பாடல்கள் உள்ளன. நாட்டுப்புற மருத்துவத்தை பல வகையாக பிரிப்பர். அவையாவன இயற்கை மருத்துவம், நம்பிக்கை மருத்துவம், மாந்திரீக மருத்துவம் ஆகும். இயற்கை வைத்தியத்தில் மூலிகை, தாது போன்ற பொருட்கள் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆதி மனிதன் காலம் தொடக்கம் இன்று வரையும் இயற்கை மருத்துவம் அங்கும் இங்கும் பாவிக்கப்பட்டு வருகிறது. நம்பிக்கை மருத்துவம் என்பதற்கு அம்மை நோய் ஓர் உதாரணமாகும். அம்மை நோய் தெய்வ குறைபாட்டால் ஏற்படுகிறது என்றும், வேப்பிலையால் உடம்பை தடவுவதும் இன்றும் பல கிராமங்களில் காணும் காட்சியாகும். இன்று அம்மை வந்தால் லெக்ட்ரோக்ளைமின் போன்ற மருந்தை உடம்பில் தடவுவர். நம்பிக்கை மருத்துவத்தில் வேப்பிலையை உபயோகித்தார்கள். வேப்பிலை உடம்பை குளிர்மையாக வைக்கும் திறன் உண்டு. நோய் அணுகாமல் இருக்க சத்துள்ள உணவை உண்டார்கள். சூரிய நமஸ்காரம் செய்து கண்களை பாதுகாத்தனர். அத்துடன் வைட்டமின் டியையும் பெற்றுக்கொண்டார்கள். வெயில் கடுமையாக இருக்கும் காலங்களில் மொட்டை அடிப்பதன் மூலம் பேன், சொறி, படை போன்ற நோய்கள் வராமல் தடை செய்தனர். மாந்திரீக மருத்துவம் கேரளாவில் சில கிராமங்களில் இன்றும் பின்பற்றுகிறார்கள். மந்திரித்தல், சீரடித்தல், கண்ணீர் கழித்தல் போன்றவைகளாகும். இம்மருத்துவத்தை பின்பற்றுபவர் ஒரு சிலரே. நீங்கள் நாட்டு வைத்தியம் எடுத்தால் உங்கள் ஆங்கில வைத்தியருக்கு சொல்வது நன்று. சில நாட்டு மருந்துகள் நவீன மருந்துகளுடன் உட்கொண்டால் ஆபத்தான விளைவை ஏற்படுத்தலாம். நவீன மருந்துகள் சாதிக்க முடியாத சில நோய்களை நாட்டுப்புற மருந்துகள் கட்டுப்படுத்தினாலும் உங்களுக்கு நோய் ஏற்பட்டால் என்ன நோய் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாதபடியால் உங்கள் நவீன மருத்துவரை நாடுவதே சிறந்த முறையாகும். நன்றி, வணக்கம்.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாதம் நிகழ்ச்சி முடிவடைகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் செவிமடுத்த அன்பர்களுக்கும் எமது நன்றி. வரும் நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு இனிதே அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுவது உங்கள் பூஜா ரமேஷ்குமார்.